இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரட்சத்தினாலே, அந்த சிந்தப்பட்ட இரட்சத்தின் வல்லமையினால் மனித குலத்துக்கு கிடைத்த 7 ஆசீர்வாதங்கள். ஏன் 7 என்று என்னிடத்திலே கேட்காதே, அது ஆண்டவர் அப்படியாய் போட்டு வைத்திருக்கிறார். 7 blessings that comes from the power of the shed blood of Jesus. Okay, லேவி ராகமம் 16 அதிகாரத்திலே குற்ற நிவாரண பலி பாவத்துக்காக எப்படியாய் அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அறிவிக்கிறார். ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஆசாரியின் உள்ளே போகலாம், மற்றபடியால் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அந்த இரட்சத்தை உள்ளே கொண்டு போக வேண்டும். அதை குறித்து தேவாவியானவர் பேசும் பொழுது லேவி ராகமம் 16 அதிகாரத்திலே 18 வசனம், பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து ஆசாரியன் அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்தினாலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தினாலும் கொஞ்சம் அடித்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி, சுற்றிலும் பூசி, தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம், சொல்லுங்கள் 7 தரம், 7 தரம் அதன் மேல் தெளிச்சு அது இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுக்கள் நீங்க, பாவங்கள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். 7 times he has to sprinkle the blood. 7 தடவை அந்த இரத்தம் விரலினாலே தோய்க்கப்பட்டு அது 7 தடவை தெளிக்கப்பட வேண்டும். 7 times. இந்த வார்த்தையை நீ கேட்கப்படுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த வார்த்தை கூட வந்து உன்னை குணமாக்கலாம், சுத்திகரிக்கும், உன்னை விடுதலையாக்கும். This is very true. உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்றே. தேவன் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய குரல் அது இன்னும் ஒருவர், அவருக்கு பேர் ஜெகோவா தேவனாகிய சத்தியாவியானவர். The voice of God is the Lord Jehovah, the Holy Spirit. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் தேவனாய் இருந்தவர் மனுஷனாகி இந்த உலகத்துக்குள்ளே வந்து தம்முடைய இரத்தத்தை, மாசற்ற இரத்தத்தை சிந்தி மனித குலத்துக்கு விடுதலை, மீட்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. வேறு வழி இருக்கவில்லை. வேறு ஒரு விதத்திலே மனுஷனுக்கு மீட்பு அல்லது விடுதலை, இருளிலே இருந்து ஒளியின் இடச்சக்கும், சாத்தானின் ராஜ்யத்திலே இருந்து அல்லது சாத்தானின் அதிகாரத்திலே இருந்து தேவனிடச்சக்கும், அவருடைய குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வருவதற்கு பாவத்தின் தண்டனை கட்டப்பட வேண்டும். அதற்காக மனித குலத்திலிருந்து ஒருவர் பிரதிநிதியாக அந்த பலியை செலுத்த வேண்டும். அப்படியாக செலுத்துவதற்கு ஒருவரும் இருக்கவில்லை, எல்லாரும் பாவிகளாயினர். பாவம் எல்லாரையும் தொட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இயேசு சொன்னார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று சொல்கிறவன் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவகுமாரன், 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் அவர் ஜீவித்தார். சோ அவர் இந்த உலகுக்கு வந்து அந்த பாவத்தின் தண்டனை கட்டி தீர்த்து பாவத்தினாலே பிசாசுக்கு விற்கப்பட்ட எங்களை, sold through sin, அவர் மறுபடியும் எங்களை வாங்கி தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே ஏற்படுத்த வந்தார். மறுபடியும் எங்களை வாங்குவதற்காக வந்தார். ஆனால் வேத புத்தகத்திலே கொள்ள வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. கொண்டார்கள், விற்றார்கள். லூகா 17 கொண்டார்கள் என்றால் வாங்கினார்கள், விற்றார்கள். அது அவங்களோட பாஷை. கடையிலே காசு கொடுத்து சாமான்களை வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குகிறோம். சிலர் கார் ஒன்றை வாங்குகிறார்கள். பாவத்தினாலே விற்கப்பட்ட மனித குலத்தை மறுபடியும் அவர் பெரிதான ஒரு கிரயத்தை கட்டி வாங்குவதற்காக இந்த உலகுக்குள்ளே வந்தார். முதலாவதாக லூக்கா 22:44 இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக முதல் தடவை அந்த மாசுற்ற இரத்தம் நிலத்திலே சிந்தப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். 22:44 லூக்கா சுவிசேஷம். கெத்செமனேயிலே அவர் மிகவும் வியாகுலப்படும் நேரத்திலே, மிகவும் பயங்கரமான நேரம், மெய்யாகவே மிகுந்த துக்கம் அடைந்து அவர் 100% மனுஷனாயும் இருந்தபடியால் அவர் என்ன எப்படி ஜெபம் பண்ணினார் என்பதை இங்கே பார். சில சமயங்களில் நீயும் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆனால் அவருக்கு சம்பவித்தது நமக்கு சம்பவிக்கவில்லை. வாட்ச், 44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு துக்கம் அடைந்து அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். எப்படி? அதிக ஊக்கத்தோடு ஆண்டவராய இயேசு ஜெபம் பண்ணினார். பிதாவின் இடத்திலே, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும். 3 திரும்ப திரும்ப அதை சொன்னார். மோகன் குப்பர விழுகிறார், வியாகுலம் அடைகிறார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை தேவ ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இதோ முதலாவது தடவை தேவகுமாரன் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் சரீரத்துக்குள்ளே இருந்தே அந்த துக்கத்தினாலே, அந்த பயங்கரத்தினாலே உள்ளே அதை தாங்க முடியாமல் வெடிச்சு உள்ளே இருக்கிற சில கலசங்கள், செல்ஸ், இரத்தம் வியர்வையாக கசிந்து துளிகளாக நிலச்சிலே விழுந்ததாம். எப்படி நடந்தது என்ன யாருக்கும் கேள்விப்படவில்லை. Those cells cracked up and the blood oozed out of the skin. Can you imagine the agony? அந்த நெருக்கத்தை பார்த்தீர்களா? முதலாவது தடவை இது விழுந்தது, இரத்தம் சிந்தப்பட்டது. கெத்செமனேயிலே. Okay. இரண்டாவது தடவையாக மத்தேயு 26 67 அப்பொழுது அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்திலே அறைந்து, கிறிஸ்துவை உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆங்கிலத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், They beat him up with the rods. ஒரு கம்பு, கம்பியினால் இரும்பு கம்பியினால் முகச்சிலை இந்த கன்னத்திலே அடிக்கப்பட்டது. அதனாலே ரத்தம் கசிய ஆரம்பித்தது. இதில் அரைந்த அரலன்னு போடப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது தடவை அவருடைய ரத்தம். மத்தேயு 27:26 மத்தேயு 27:26 அப்பொழுது அவன் பரபாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினாலே அடிப்பிச்சே. அந்த வார் தொங்கலிலே முடிவிலே ஆணி துண்டுகள் மாதிரி உடைஞ்ச அந்த இரும்பு துண்டுகள் அதிலே பொருத்தப்பட்டிருந்தது. அந்த வாரினாலே அடித்து அதுவே காணும். வார் என்று சொல்லும் பொழுது லேதர் அடித்து அது இழுக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டுகள் சதைகளிலே கொழுவி அப்படியே உரித்து போடும். இது மூன்றாவது தடவை ரத்தம் சிந்தப்படுகிறது. தேவகுமாரன் இயேசுவின் ரத்தம் உனக்காக எனக்காக. ஒன்றும் தச்சியலாய் நடக்கவில்லை. ரட்சிப்பு பாரதூரமானது. பாவத்தினுடைய கேடான நிலைமை என்ன என்பதை காண்பிப்பதற்காக இவ்விதமான கொடூரமான ஒரு பயங்கரத்துக்குள்ளாக தம்முடைய ஒரே புறான குமாரனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பாவம் எவ்வளவு கொடியது, எவ்வளவாய் தேவன் அதை வெறுக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக உனக்காக எனக்காக இந்த விதமான கோலத்துக்குள்ளாக இயேசு போக வேண்டியதாக இருந்தது. இது ஒரு சமயம் அல்ல, இது ஒரு சபையை குறித்து ஒரு பிரசங்கம் இல்லை, இது பிரசங்கமும் இல்லை. எனக்கு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. இது தேவனுடைய செய்தி, நடந்து முடிந்த காரியம். மூன்றாவது தவறையா அந்த கம்பியினாலே அட்டிச்ச பொழுது அது கீறி இந்த இடத்து உடைந்து சதை அங்கே. நீ ஒருவேளை இதை அறியாமல் இருக்கலாம், நானும். ஆனால் மெய்யாகவே இதுதான் நடந்தது என்பதை காண்பிக்கிறேன். சதையெல்லாம் தொங்க ஆரம்பித்தது முகச்சிலே அந்த கம்பி கிழித்ததனாலே. நாலாவதாக ஏசாயா 50 நான்காவது தடவை எப்படி அந்த இரத்தம் அவர் சரீரத்தில் இருந்து வந்தது. 6
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் அந்த தாடி மயிரையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் அதோ பார்த்தாயா, இயேசு பிறப்பதற்கு 750 முன்பு ஒரு மனுஷன் எங்கேயோ இருந்து எழுதுகிறான் இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து. ஓ மை காட், நீ விசுவாசிக்க வேண்டியதானால் எந்த புத்தகத்தை அல்ல வேற புத்தகத்தை விசுவாசி. எவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது பாரு. அந்த எச்சில் கூட தேவாவியானவர் அங்கே அவனு கூட எழுதியிருக்கிறார். யாரிடத்தில் இவன் இதை கேட்கலாம்? இயேசு இன்னும் பிறக்கவே இல்லையே. அவர் முதலாவது அவர் சிலுவையிலே மறிப்பார் என்றும் அவனுக்கு தெரியாது. இயேசுயா ஒரு யூதன். அவனை திகதரிசியாய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய காரியங்களை குறித்து அவனோட பேசினார். அவனுக்கு எழுதுகிறான், தாடி மயிரை பிடித்து இழுத்தவர்களுக்கு நான் ஒன்றும் செய்யவில்லை, என்னை ஒப்புவித்து என்னை மேல் சொப்பினார்கள். இந்த உமிழ் நீர் என்று போடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, இப்பொழுது வாசித்தோம் அல்லவா. அவர் முகத்திலே
அவர் அப்படி என்றார், உனக்காக எனக்காக, நம்மை விடுவிப்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார்.
நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக
தேவகுமாரன் அடிக்கப்பட்டார். அதோ பார்த்தீர்களா எப்படியா எழுதி வைத்திருக்கிறான் என்று. ஓ மை காட், இது 4 தடவையாக
தாடி மயிரை பிடிச்சி அப்படியே இழுத்து எடுத்தா பிரதர் ரத்தம் வருமா இல்லையா எனக்கு ஒரு கா சொல்லுங்க. அதை பிச்சு புடுங்கி எடுத்தெடுத்தால்
மத்தேயு 27
29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடித்தார்கள், தலையிலும் அடித்தார்கள். அந்த ஆனால் இந்த இடத்திலே குறிப்பாக வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு முட்செடி ஒன்று இருக்கிறதாம், ஏறக்குறைய 1.5 அங்குலம் அல்லது 2 அங்குலம் அந்த அதனுடைய முள்ளினுடைய அளவு, மிகவும் பலமானது, உடையவே மாட்டாதாம். அதை எடுத்து வந்து அதில் ஒரு முடியை சரிக்கட்டி தலையில் வச்சோம், அப்படி அம்மச்சி அந்த முழுக்கள் எல்லாம் உள்ளே போச்சுக்கத. ஞாபகம் இருக்கிறதா? சாபச்சு கூடாக தேவன் ஆதாம் பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு என்ன சொன்னார்? இந்த பூமி முட்களையும் அந்த நெரிஞ்சல்களையும் அது கொண்டு வரும். Thorns and thistles will the earth bring forth. பாவத்தினாலே முட்கள், இந்த காரியங்கள் நான் சொன்னது, அசுத்தாவிகளுடைய நெருக்கமும் ஆர்ப்பாட்டமும் தாக்கமும் சந்ததியின் சாபங்களும் அந்த முள்முடியை குறைக்கிறது. இப்பொழுது தடுமாறுகிறார், அடியொரு புறம் தலையிலே, முதுகிலே, காலிலே, எல்லா இடத்திலும், உனக்காக எனக்காக மனித குலம் அனைத்துக்குமாக என்னையா கிறிஸ்தவமே தூக்கி எறி ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவத்தை, மதம்ங்கிற காரியத்தை ஒரு பக்கத்திலே போடு. மதத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தேவனுடைய மகத்தான ரட்சிப்பின் திட்டம். அவர் ஆதி தொடக்கம் நிலை சேர்ந்தது, தேவகுமாரன் இயேசுவின் வாழ்க்கையினூடாக நிறைவேறியது, பரிபூர்ணமாக தேவ சித்தத்துக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். உன்னையும் என்னையும் புளையான அந்த சுரியில இருந்து தூக்கி எடுப்பதற்காக, பிசாசின் கையில இருந்து மீட்டெடுப்பதற்காக, அவனுடைய ராஜ்யத்தில் இருந்து கிரயம் கட்டி நம்மை வாங்குவதற்காக தேவகுமாரன் மனுஷனானார். சிலுவையை நீ பார்க்கும் பொழுது நீ உனக்குள்ளே சொல்லிக்க, நான் போக வேண்டிய இடம், நான் தொங்க வேண்டிய இடம், நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். நீ இலவசமாய் மீட்கப்பட்டாய், நீ இலவசமாய் மன்னிக்கப்பட்டாய். இதை நீ விசுவாசிக்கும் பொழுது எந்த சமயமாயும் இருக்கட்டும், எந்த வழிபாட்டில இருக்கட்டும், எந்த குடும்பத்திலையும் இருக்கட்டும், எந்த நிலையிலையும் இருக்கட்டும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே நீ சுத்திகரியும், இயேசுவே என்னை ரட்சிச்சருளும், என்னை விடுவிச்சருளும், உமது குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ளும், இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று நீ சொல்லும் பொழுது நிச்சயம் உன் ஜெபத்தை கேட்பார். யாரும் கெட்டுப்போவது அவருக்கு மனதில்லை, எல்லாரும் ரட்சிப்படைந்து அவர் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே வருவதே நம்முடைய அன்பான பிதாவினுடைய உள்ளம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார், ஒரே போரான அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படி அவரை ஒப்பு கொடுத்தால் அந்த கொடூர சிலுவை மரணத்துக்கு மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கூடாதிருப்பது எப்படி? Yeah, that was the 5th time. இதனாலே சகோதரர்களே, ஏசாயா 52 ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, இவ்விதமான அடிகளும் வார் கம்பி முட்கள் அவர் தம்முடைய மனுஷ கோலத்தை இழந்து போனார். ஏசாயா தரிசனமாக பார்த்திவைகளை எழுதும் பொழுது அவர் பிறப்பதற்கு, இயேசு பிறப்பதற்கு 750 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் தரிசனமாக கண்டு என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்பதை பார். என்ன கண்டான் அவன்? 52:14, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் அதாவது இயேசுவின் முக பார்வையும் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் ஆச்சரியம் அடைந்தார்கள். என்னை பார், நான் உனக்கு சொல்லட்டும், இவ்விதமாக எல்லாம் கிழிந்து சதைகள் தொங்கி இரத்தம் முழுவதும் மூடி சரீரத்திலே முழுவதும் இங்கும் அங்குமாக சதைகள் இழுபட்டு தொங்கி இரத்தம் வழிந்து கொண்டிருந்தபடியினாலே அவரை பார்த்தவர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்படுகிறார் நம்ப முடியவில்லை. இது மனுஷனா? இது மனுஷனுடைய முகமா? இது ஒரு சரீரமாக என்று கணித்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு காயப்பட்டு அவ்வளவு தோள்கள் சதைகள் உரிந்து தொங்கி தோள்கள் தொங்கி முகம் முழுவதுமாய் இரத்தத்தினால் தோய்ந்து, You looked at him, is he a human being? இவர் ஒரு மனுஷனா அல்லது வேறு ஒரு, இது என்ன இது? அதை தான் கருதி வச்சுக்க, அவருடைய ரூபம் மாறி போனது. அதோ பார், 53 அதிகாரத்திலே 2 வசனத்திலே தொடர்ந்து எழுதுகிறான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யார் இந்த செய்தியை விசுவாசித்தார்கள்? எல்லாரும் நீ பெரித மதமாக இல்லை எண்ணுகிறார்கள். கிறிஸ்தவம் இன்னும் ஒரு மதம். Stop it! Nothing to do with any religion. ஏதோ ஒரு சமயத்துக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அதான் கேட்கறது கஷ்டமா இருக்காக்களுக்கு. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலே இருந்து துளைக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது சிலுவையின் காட்சி. அவரை பார்த்த பொழுது யாரும் சொல்ல மாட்டார்கள், ஐயோ ஐ லைக் டு see him, எனக்கு அவரை பார்க்க விரும்பத்தக்க ஒரு அழகு அவருக்கு இருக்கவில்லை. இது ஒரு மனுஷனா அல்லது என்ன? இது கணிக்க முடியாமல் இருக்கிறதை பார்த்தவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். உனக்காக எனக்காக பிசாசினுடைய இருளில இருந்து உன்னையும் என்னையும் வாங்குவதற்காக சபையங்கற்றவனாக இருக்கிறதற்கல்ல. எத்தனை வருஷம் இருக்க போகிறாய்? சும்மா வந்து போகிறாய்? எத்தனை வார்த்தைகளை கேட்டாய்? இதோ பார், உன்னையும் என்னையும் வாங்கி எடுப்பதற்கு அது 5வது தடவை. மத்தேயு 27:35, அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யார் தீர்க்கதரிசி இதை சொன்னது? தாவீது. சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. They cast lots for my garments. அதோ பார்த்தீர்களா, எல்லாம் கிறிஸ்துவை குறித்து முன்பு கூறப்பட்டவைகள் நிறைவேறியாக வேண்டும். இயேசுவை சொன்னார், வருவேன் என்று எத்தனையோ தடவை சொன்னார். 1வது வருகையை விட கூட தடவை சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வருகையை குறித்து. நிச்சயம் வந்தே தீர்வார், நிச்சயம் வந்தே தீர்வார். நீ நம்பாமல் விட்டாலும் வந்தே தீர்வார், பயப்படாதே, வந்தே தீர்வார். அவர் வந்து இந்த பூமியை ஆண்டு கொள்வார், பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆண்டு கொள்வார். சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்திலே கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அந்த நேரத்தில் அந்த இரத்தம் அங்கே பாய்ந்தது. சரித்திரம் கூறுகிறது இங்கே அறையாமல் இங்கே தான் அறையப்பட்டது இந்த இடத்திலே. ஏனென்றால் அந்த சரீரத்தினுடைய பாரத்துக்கு இதிலே அறைந்திருந்தால் உள்ளங்கையிலே அது கிழித்து கொண்டு சரீரத்தை கீழே போட்டிருக்கும், தாங்காத தொங்க விடாது. சரியாக இந்த இடத்துல அது உங்களோட அறிவுக்காக கைகளிலே இருந்து இரத்தம் வழிந்தது, கால்களிலே இருந்து வழிந்தது. இது ஆறாவது தடவை, சிக்ஸ் டைம்ஸ். யோவான் 19 31 தொடக்கம் வாசிப்போம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக நாளாக இருந்தபடியால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளிலே ஏறாதபடிக்கு யூதர்கள் பிலாத்தின் உடச்சில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்துக்கொள்ள போகும்படிக்கும் உத்தரவு கேட்டார்கள். அந்தபடி போர்ச்சுகர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையிலே அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவர் ஏற்கனவே அதாவது மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அதுவும் திக்கு தரிசனமாய் கூறப்பட்டது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எல்லாமே கூறப்பட்டபடி நிறைவேறியது. இயேசு ஏற்கனவே அவர் மரித்து போயிருந்தாராம் சிலுவையிலே. வேத நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? தேவனோடு நெருக்கமானவர்கள், இயேசு அந்த இரத்தம் ஊற்றப்பட்டதனாலே மெய்யாவை முதலில் ஏற்கனவே மரிக்காமல் எல்லாராலும் கைவிடப்பட்டு கடைசியில் பிதாவினாலும் அவர் கைவிடப்பட்டதால் that rejection made his heart beat for the last time. அந்த புறக்கணிக்கப்படும் அந்த நிலைமை அந்த இருதயம் துடிப்பதை நிற்பாட்டியது. rejection, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தவரும் இருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். உனக்காக, எனக்காக, மனித குலத்துக்காக. இதோ தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? போர்ச்சுகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். இயேசு ஏற்கனவே மரித்து போனார், இவன் ஈட்டி எடுத்து விலாவிலே குத்தினான். அந்த ஈட்டி உள்ளே போயிட்டு கவனிக்கிறாயா? ஏதோ பார், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எங்களுடைய இரத்தத்திலே 92% தண்ணீர். வைத்தியர்களை கேட்டுப்பார், குத்தின உடனே தண்ணீரும் இரத்தமும் வெளியே வந்தது. 7வது தடவை இரத்தம் சிந்தப்படுகிறது. ஞாபகம் இருக்கிறதா லேவியர் ஆகமம்? 7 தடவை அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆசாரியன் 7 தடவை அந்த இரத்தத்தை அங்கே பரிபடுத்துக் கொள்ளே அங்கே தெளிக்க வேண்டும். இயேசு அப்படியே தம்முடைய இரத்தத்தை அங்கே கொடுத்தார். காளைகளின் இரத்தம் அல்ல, ஆடுகளின் இரத்தம் அல்ல, தேவகுமாரனின் இரத்தம். இதோ பார், அதனாலே இந்த 7 தடவை சிந்திய இரத்தத்தின் மூலமாக இந்த இரத்தத்தின் வல்லமையினாலே வந்து 7 ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் கவனிப்போம். முதலாவதாக, நீ பிசாசின் கையில இருந்து மீட்டெடுக்கப்பட்டாய், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து நீ வாங்கப்பட்டாய். முதலாவது பேதுரு 1:18, முதலாம் பேதுரு 1:18.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்தது வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வாங்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள், வாங்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. Jesus bought you with his blood. அவரது இரத்தத்தினாலே உன்னை மீட்டுக்கொண்டார். அவரது இரத்தத்தினாலே நீ வாங்கப்பட்டாய். நீ பாவத்தினாலே பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே விற்கப்பட்டாய். இப்பொழுது அவர் இரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்குகிறார். மறுபடியுமாக தமக்கு சொந்த பிள்ளையாக வாங்குகிறார், தம்முடைய பிரதிநிதியாக வாங்குகிறார், தம்முடைய ஸ்தானாதிபதியாக உன்னை வாங்குகிறார், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய குடும்பத்துக்குள்ளே நுழைகிறாய். கிறிஸ்தவத்துக்குள்ள அல்ல, ஒரு மதத்துக்குள்ள அல்ல, ஒரு சர்ச்சுக்குள்ள அல்ல. He bought you with his blood. அப்போஸ்தலர் 20:28 வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, வாங்கி கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தைகள் முழுவதையும் குறித்தும் எச்சரிப்பாயிருங்கள். God bought you and me with his precious blood. அவர் வாங்க கொடுத்த காசு வெள்ளி அல்ல, பொன் அல்ல, கணக்கு பணம் அல்ல, தம்முடைய இரத்தத்தையே கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் வாங்கினார். Praise the name of Jesus.
பணமல்ல சகோதரர்களே, விலையேறப்பட்ட எந்த ஒரு வெள்ளியும் பொண்ணும் அல்ல,
அவருடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்து உன்னை வாங்கினார். இருமாப்படையாதே, கற்றதுண்டைக்கு நன்றி வருகிறார். இதோ நீ இருதயத்தை தர இந்த செய்தி உனக்கு, இலவச பாவ மன்னிப்பு. பிசாசின் கையில் இருந்து விடுதலையாக்க போடுவதற்கு வேற எந்த வழியுமே கிடையாது. அறிக்க பண்ணுவோமா? கரைச்சி மீறி வைத்து கண்களை மூடு. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலம், அதனுடைய வல்லமையினால் பிசாசின் கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். ஆமென். மீட்கப்பட்டோர் அதை சொல்லட்டும். ஆம் சகோதரர்களே, அது அவரது வல்லமையினாலே, இரத்தத்தின் வல்லமையினாலே வந்த காரியம். இரண்டாவதாக தொடர்பான சுத்திகரிப்பு நமக்கு அவருடைய இரத்தத்தின் வல்லமையின் மூலம் கிடைக்கிறது. 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:7, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவரது வார்த்தை ஒளி, அவரது வசனமே வெளிச்சம், அவரது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று தாவீது சொன்னார். ஓகே, சோ வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் நடக்கும் பொழுது, ஆவியானவர்களை சங்கீர்ந்து நாங்கள் நடக்கும் பொழுது, ஒளியிலே இருந்தால் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, glory to God. சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் அந்த கடைசி அந்த ராத்திரியிலே அவர்கள் அந்த சங்காரிக்கும் தூதன் போகும் நேரத்திலே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அந்த ஒரு வயது உள்ள ஆட்டுக்கடாவை சாயங்கால நேரத்திலே அந்த 14ஆம் தேதியிலே முதலாம் மாதத்திலே அவர்கள் அந்த இரத்தத்தை அந்த ஈசோப்பின் மூலமாக ஒரு செடி அதை தோய்த்து அதை அங்கடியே ஒரு பொன்னாங்காணி மாதிரி அதை அந்த நிலையிலே பூச வேண்டும், ரெண்டு பக்கத்திலும் பூச வேண்டும். அந்த மரணச்சினாவி அந்த தூதன் அதில் வரும் பொழுது, நான் கடந்து போவேன், உன்னுடைய குடும்பமும் நீயும் காக்கப்பட்டிருக்கும் என்று கீழ்ப்படிந்ததனாலே அதுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யாவரும் காக்கப்பட்டார்கள். அதே விதமாகத்தான் இந்த காரியம் அந்த ஈசோ போங்கை பூசப்படுகிற விதமாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி அதை விசுவாசித்து இப்பொழுது நீ அறிக்கை பண்ணின முதலாவது ஆசீர்வாதமாக நீ அறிக்கை பண்ணும் பொழுது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? ஈசோப்பினாலே அந்த 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 நிலையிலே நீ பூசுகிறாய், அதை நீ செய்கிறாய். உன் வாயாலே அது வெளியே வரும் பொழுது அந்த இரத்தம் பூசப்படுகிறது. அந்த தூதர்களுக்கு கிட்டே வர முடியாது.
உன் குடும்பத்துக்கிட்டே வர முடியாது, உன் பிள்ளைகளை தொட முடியாது.
கீழ்ப்படியவன் சும்மா உன் பாட்டை தெரிந்ததற்கு பிறகு சும்மா அறிக்கை பண்றதல்ல. கீழ்ப்படிதலுக்கும் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் பேதுரு சொன்னான். முதலாம் அதிகாரம் பேதுருவிலை அதான் பார்த்தீர்களா, சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அந்த ஈசோப்பி அது நமக்கு நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன செய்த அறிக்கை பண்ணுவோமா? கரங்களை வச்சு கண்களை மூடு. அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நானும் வெளிச்சத்திலே நடந்தால், வார்த்தையின் வெளிச்சத்திலே நான் ஒவ்வொரு நாளிலும் ஜீவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலும் இருந்து என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் தொடர்ந்து சுத்திகரிக்கிறது. ஆமென். Praise the Lord. என்ன செய்கிறாய்? ஈசோப்பை எடுத்து பூசுகிறாய். அவர் நிலையிலே பூசுவது கீழ்ப்படிந்தார். இயேசுவின் ரத்தம் நமக்கு எதை செய்து முடித்தது என்பதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுதே ரோமர் 10 அதிகாரம் விடுதலை உண்டாகும். விடுதலை உண்டாகும். இயேசுவை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணினால் விடுதலை நிச்சயம் உண்டாகும். அதற்காகவே தேவன் இதை பதிவு செய்கிறார். That's right. மூன்றாவதாக, நீ நீதிமானாக்கப்படுகிறாய் அவருடைய இரட்சத்தினாலே. அதாவது முன்பு ஒரு காலமும் நீ பாவம் செய்யாத மாதிரி உன்னை பார்க்கிறாய். பழைய வாழ்க்கையில நீ கலவோ அதுவோ எதுவோ என்ன காரியம் குறையோ என்ன செய்திருந்தது சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரது இரத்தத்தாலே நீ மீட்கப்பட்டு அவரது சுத்திகரிப்பை பெற்ற நேரத்தில் உனக்கு ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆவி கொடுக்கப்படுகிறது. பழைய ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இப்பொழுது நீ சொன்னாலும் ஆண்டவரே அந்த போற வருஷம் அல்லது 5 வருடங்களுக்கு முதல் இதுவரை நான் செய்தேன் என்றால் தேவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு தெரியாதே. அப்படியா? எனக்கு தெரியாதே. அவர் மன்னிப்பது மட்டுமல்ல, நம் பாவங்களை மறக்கவும் வல்லமை பெற்றிருக்கிறார்.
மனுஷன் மறக்க மாட்டான் சிஸ்டர்ஸ். ஒருவேளை மன்னிக்கலாம், மனுஷர்கள் மறக்கவே மாட்டார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் நீங்கள் செய்தது.
கல்யாண வீட்டிலே நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகம். 25 வருடங்கள் போய்விட்டது, இன்னும் ஞாபகம். மனுஷன் மறக்க மாட்டான். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்கள் பாவங்களை என் மனதிலே வச்சிருக்கிறதில்லை.
வடக்குக்கும் கிழக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய்
அவர் எல்லாவற்றையும் பாவங்களை நீக்கி போட்டார்.
அதுதான் நீதிமானாக. நீதிமானாக நீ எண்ணப்படவில்லை, நீ நீதிமான ஆக்கப்பட்டாய்.
அதுதான் அவர் செய்து முடித்த காரியம். ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம்.
ரோமர் 5:9.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
எதனாலே?
இரத்தத்தினாலே. அவர் சிந்திய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் விடுதலை அடைவது அதிக நிச்சயமாமே.
அறிக்கை பண்ணுவோமா?
கரங்களை வச்சு, கரங்களை வச்சு, கண்களை மூடு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டேன், சுற்றவாளியாக தீர்க்கப்பட்டேன், முன்பு ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக எண்ணப்பட்டேன், நான் ஒரு புதிய சிருஷ்டி, நீதிமானாக்கப்பட்டேன். ஆமென். நானாவதாக எபிரேயர் 13 அதிகாரம் 12 வசனம். பரிசுத்தமாக்கப்படுவது 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வெளியாலை கொண்டு போய் அவரை அறைந்தார்கள், நகரத்துக்குள்ளே அல்ல. எங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு, எங்களை பிரித்தெடுப்பதற்கு, பரிசுத்தமானவர்களாக நாங்கள் ஜீவிப்பதற்கு அவர் இப்படியாய் இரத்தத்தை சிந்தினார். அவரது இரத்தத்தின் மூலம் நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். We are sanctified, made holy. அவருக்காக இந்த இடத்திலே நீ ஆசாரியனாக, நீ ராஜாவாக, நீ ஊழியம் செய்யும்படிக்கு நீ பிரித்தெடுக்கப்பட்டாய். சபையிலே அங்கத்தவனாய் வந்து போகல்ல. இப்படியான ஜீவியத்தை வாரதும் போறதும் ஏதோ ஒரு பாட்டை படிச்சு தொலைக்கிறாய். ஒரு பாட்டு மேல எத்தனையோ பாட்டு, கண்டது ஒன்றுமே இல்லை. இதோ பார், அவருடைய இரத்தம் என்ன செய்தது? அவருடைய இரத்தத்தின் வல்லமை வாயிலே அரைக்க பண்ணும் பொழுதுதான் விசுவாசித்து விடுதலை ஏற்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா! நீ முன்பு ஒரு காலமே அது முதல் அறிக்கப்படுவோம், கண்களை போடுங்க. சாங்டிபிகேஷன், இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டேன், பிரித்தெடுக்கப்பட்டேன், தேவனுடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டேன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டேன், பாவத்தில் நின்று பிரித்தெடுக்கப்பட்டேன். ஆமென். ஐந்தாவது, அவருடைய இரட்சம் என்ன விதமான அந்த வல்லமையை நமக்கு கொண்டு வந்தது, என்ன அறிக்கையை நாங்கள் செய்யலாம்? யோவான் 6:53 தொடக்கம் 56 வரை. யோவான் 6:53 தொடக்கம். அதுக்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை சாப்பிடாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து சாப்பிட்டு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை சாப்பிட்டு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைச்சிருக்கிறேன். Glory to God. Glory to God. இதே காரியத்தை நீங்கள் பிலிப்பியர் 3:11 வாசிக்கலாம், ரோமர் 8:18-24 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம், 1 Corinthians 11:26 அவர் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த நியமனத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று, அதாவது நாங்கள் ராப்போசனம் என்று சொல்லுவோம், அதை வீடுகளிலே அடிக்கடி செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்பொழுது இப்பொழுது நாங்கள் அறிக்கை பண்ண போகிறோம். கைவிட்டுங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, உமது மாமிசத்தை உண்மையான உணவாக நான் சாப்பிடுகிறேன், உண்மையான பானமாக உமது இரத்தத்தை நான் குடிக்கிறேன், இவ்விரண்டிலும் உமது நித்தியமான தெய்வீக ஜீவனை ஒவ்வொரு தடவையும் நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். Praise the Lord. Life is in the blood. இரத்தத்திலே ஜீவன் உண்டே. லேவியராகமம் 17 அது போடப்பட்டிருக்கிற சகோதரர்களே. நாவ் 6வதாக என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். எப்படியா இயேசுவினுடைய இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது, சிந்தப்பட்டது? எபிரேயர் 11:4 இதனுடைய வல்லமை நமக்கு எப்படியா இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினதினால் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் உயிரோடே தானே இருக்கிறான், அவனுடைய இரத்தம் பேசுகிறது. ஆனால் அந்த இரத்தம், ஆபேலின் இரத்தம், அது பழிவாங்கும் நோக்கத்தோடு பேசுகிறது. அவன் மனுஷன். சர்மையான சகோதரி, கவனமாய்கள், அவன் மனுஷன். ஆனால் ஆபேலுடைய இரத்தம் அவ்விதமாக பேசினால் பழிவாங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. That's right. Thank you, Jesus. We thank you. Now, கரங்களை வச்சுங்க. We're going to confess it. இரக்கமுள்ள பிதாவே, நான் ஜெபிக்க முடியாமல் தடுமாறும் வேளையில், நெருக்கமான வேளைகளிலே
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்தில் எனக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறது. ஆமென். கிவ் தி க்ளோரி. எபிரேயருடைய புத்தகம் 12 எடுங்கோ, 12:22 வாசிப்போம். நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துக்கும் 1,016 தேவர்கள் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். பரலோகத்தில் பேரழிதிற்கு முதற்பரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையின் இடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புதிய உடன்படிக்கையின்படி மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாசாரியின் இரத்தத்தை தெளித்தான் அல்லவா ஏழு தடவை. சோ நம் பாவங்களை அறிக்கை பண்ணி நாங்கள் அவரை சேர்கிற பொழுது அந்த இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுகிறது, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. சோ இங்கே பரிந்து பேசுதல், அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. அதைத்தான் இப்பொழுது அறிக்கை பண்ணினாய், பரிந்து பேசுகிறது. அடுத்ததாக எபிரேயர் 10:19 வாசிப்போம். அவருடைய இரத்தத்தின் மூலம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நுழைந்து கொள்ளும் செலாக்கியம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. 7 தடவை இரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது. லேவியர் அமைச்சிலே வாசித்தோம் இல்லையா, 7 தடவை இயேசுவும் அந்த இரத்தத்தை சிந்தினார் இல்லையா. 7 வல்லமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏழு நாட்கள் எதற்காக தேவன் வைத்தார், அவர் தான் அதை உண்டு பண்ணினார். மனுஷன் ஒருவனையே அறியாததுக்கு முன்னதாக முதலாம் நாள், 2 நாள், 3 நாள் முடிந்து 7 வருகிறது. அது யாமத்திலே தொடங்குகிறது. மனுஷனால் இது ஸ்தாபிக்கப்பட்டதல்ல, God who did it. தேவன் தான் அதை செய்தார். He divided the months and the days. ஒரு கிழமை எட்டு நாட்கள் இருக்கும் செய்தார். சோ இங்கே 7, 7வதாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையும் அந்த பாக்கியம். எபிரேயர் 10:19 வாசிப்போம். ஆகியோர் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த ஒரே வழியாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். அதோ பார்த்தீர்களா, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், எதனாலே தெளிக்கப்பட்ட, இரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் தண்ணீரினாலும் இதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலம் எது, தேவனுடைய வார்த்தை. கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அவருடைய இரத்தத்தின் மூலம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. அவர் சிந்திய இரட்சத்தினால் 7 தடவை அந்த ஆசாரியன் அந்த இரட்சத்தை செழித்தான். 7 தடவை இயேசு தம்முடைய இரட்சத்தை சிந்தினார். 7 times. இங்கே 7 ஆசீர்வாதங்கள் அந்த இரட்சத்தின் வல்லமையினால் நமக்கு வருகிறது. விசுவாசித்து கீழ்ப்படிந்து நாம் அதை வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது விடுதலை உண்டாகிறது. அவருடைய இரட்சத்தின் மூலம் அவருடைய பிரசன்னத்துக்கு உடைய சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். That's right. முதலாம் பேதுரு ஒரு காடுங்க, the last chapter I want to give you. முதலாம் பேதுரு 2:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, அதோ நம்மை பரிசுத்தமாக்கியது தேவாவியானவர், மறுபுறம் படை செய்தது தேவாவியானவர், நம் உள்ளங்களை திறந்தது தேவாவியானவர், இயேசுவண்டை கொண்டு வந்தது தேவாவியானவர், இப்பொழுது வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருப்பது தேவாவியானவர், இயேசுவை உலகுக்குள்ளே கொண்டு வந்தது தேவாவியானவர், அவரை உயிரோடு எழுப்பியது தேவாவியானவர், மரணத்தில் இருந்து பிசாசின் அதிகாரத்திலே நம்மை விடுதலையாக்கினது தேவ ஆவியானவர். அவருடைய இரட்சத்தின் வல்லமையினால் நம்மை விடுதலையாக்கினார். தேவ ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுதே. இதோ கீழ்ப்படிதலுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் சும்மா அறிக்கை பண்ணி விஷயம் இல்லை, கீழ்ப்படியவனும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் அந்த ஒரு வயது உள்ள அந்த ஆட்டுக்கடாவை தெரிந்து கூட்டியை தெரிவு செய்தார்கள். அவர்கள் அதை எடுத்து அதை சொன்னபடி எல்லாமே செய்தார்கள். ஒரு கரை தெரியாற்ற ஒரு ஆடு அதை எடுத்து அதை அடித்து அந்த இரத்தத்தை பூசி அங்கு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். வெளியே வர முடியாது, கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒருவரும் கதவுக்கு வெளியாலே வந்து நிற்க முடியாது, வந்து நின்றவன் எல்லாரும் செத்தான். முதற்போரான பிள்ளைகள் அனைத்தும் செற்றது எல்லா இடத்திலும். ஆனால் கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. இரத்தத்தை நான் கண்டதும் கடந்து போவேன். இரத்தத்தை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நீ விடுதலை அடைவாய். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இரத்தத்திலே உண்டு. அவரது அவர் ஆத்துமாவை ஊற்றினார் என்று சொல்லும் பொழுது அவரது ஜீவனை ஊற்றினார். அவரது இரத்தம் வழிந்த பொழுது அவரது ஜீவன் ஊற்றப்பட்டது. உனக்காக எனக்காக நாம் சாபங்களிலே இருந்து விடுதலை அடைய அவர் சாபமானார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்கு அவர் பாதாளங்களிலே இறங்கினார். நாம் சுக ஜீவியத்தை ஜீவிக்கும்படிக்கு அவர் நோயாக்கப்பட்டார். நாம் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அவர் பாவியானார். பாவங்களை சுமந்தது மட்டுமல்ல, அவர் பாவியாக இருந்தார். தொங்கினவர் அந்த இடத்திலே சிலுவையிலே ஆதாமினுடைய அந்த சுவாவச்சலை அவர் தொங்கினார். ஆம், நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படும்படி சொந்த பிள்ளைகளாக அவர் தேவனாலே புறக்கணிக்கப்பட்டார். இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன தேவை? இதுக்கு மேல தேவன் என்ன செய்ய வேணும் எங்களுக்கு? இன்னமும் எதை அறியும் அவருக்கு ஊழியம் செய்ய காத்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு போய் என்ன செய்வாய்? இதை கேட்டதுக்கு போய் என்ன செய்ய போகிறாய்? ஓ, நல்ல செய்தி. விடு கதை. உலகம் நன்றி கெட்டதாய் மாறிக்கொண்டு போகிறது. நன்றி உள்ளவர்கள் தேங்க்யூ என்று சொல்றதும் இல்லை, ஜீசஸ் நன்றி ஆண்டவரே என்று சொல்றது மட்டுமல்ல,
அவருக்காக ஜீவிக்க ஆரம்பிப்பார்கள்.
ஜீவிக்கிறவர்கள் இனி உங்களுக்காக ஜீவிக்காமல்
உங்களுக்காக மறைத்து உயிர்ந்தெழுந்து அவருக்காக ஜீவிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீ அறிந்து கொள்.
எப்படி அந்த இரத்தத்தை எடுத்து அந்த ஈசோப்பிலே அந்த அந்த ஈசோப்பாலை இரத்தத்தை தோய்த்து அந்த நிலைகளிலே பூசினார்களோ அவர்கள் தப்பு வைக்கப்படுகிறதுக்கு பாதுகாப்புக்கு உள்ளே இருந்த நேரத்திலே எங்களுக்கு ஈசோப்பு இரத்தமும் எது அவருடைய இரத்தம் எங்களுக்கு எதை செய்தது என்று சொல்லி வேத வாக்கியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு அதை எடுத்து சொன்னேன். அதை எடுத்து அதை பாடமாக்கி விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணும் பொழுதே நீ அந்த நிலையிலே நீ பூசுகிறாய். நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும். நீயும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். உள்ளே இருந்தவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். தாப்பனைகள் தாயைகள், இது இது அறிவுக்காக கொடுக்கப்படும் காரியம் அல்ல. உன் வாழ்க்கையை ஒப்பு வைப்பாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு வைப்பாயா? ஆண்டவர் வசனம் உன்னண்டை வருகிறது. இந்த வசனம் உன்னண்டை வருகிறது, உனக்கு பிரத்யேகமாக வருகிறது. எனக்கு பின்னாலே மனம் திரும்பி இந்த வார்த்தைகளை சொல்வாயா? நீங்களும் சேர்ந்து அறிக்கை பண்ணலாம். ஆண்டவராய் இயேசுவே, இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்கே ஒப்பு வைக்கிறேன். எனக்காக உலகுக்கு வந்தே என் பாவங்களுக்காக நீ இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் பாவங்கள் அனைத்தையும் முதலட்சத்தால் கழுவியர்களும் எனக்குள்ளே வாரும். உமதாவியால் நிரப்பியர்களும் என்னை உமது சொந்த பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்மை நான் அறியட்டும். உமது வெளிப்படுத்துதலை எனக்கு சாரும். பிதாவே, இயேசுவுக்காய் நன்றி, இயேசுவுக்காய் நன்றி. ஆமேன், ஆமேன்.
May the Lord be with you and use you. உங்களை இந்த செய்திகளினாலே உங்களுக்கு அறிவிக்கிறது, உங்களை அநேகம் பேரை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகிப்பாராக. காலம் சமீபம், வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார். வாழ்க்கையை குறித்து எச்சரிப்பாயிருப்பாய். Majestic.